இந்த நேரத்துல நான் ரெண்டு ராஜாக்கள் பகுதியில மறுபடியும் பார்க்க போகிறோம். அதுல முதலாவது ஒரு பகுதியும் இரண்டாவது பகுதியும் பார்த்து முடித்து விட்டோம். இப்ப 17வது வசனத்துல இருந்து அந்த சுனாமில் இருந்த அந்த பெண்ணை பற்றி மறுபடியுமாக நாம் பார்க்க போகிறோம். நான் இப்ப ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். அது வந்து பல வருடங்களுக்கு நீண்ட வருடங்களுக்கு முன்பதாக நடந்தது. இத ஒரு டெலிவிஷன் சேனல்ல நான் இது பார்த்தது. ஒரு பிரசங்கி இதே பகுதியை பற்றி அதுல சொன்ன காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சுனாமில் இருந்த இந்த பெண்ணை பற்றி அவளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான காரியத்தை பற்றி இங்க இப்பொழுது இந்த வசன பகுதியில நம்ம வாசித்திருக்கிறோம். அதை குறித்து தான் அவர் சொன்னார். என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த பெண் தனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த தீர்க்கதரிசியோடு உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டாலாம். ஆகவே அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருந்தது. அவளுக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய தேவையை அவள் நிறைவேற்றிக் கொண்டாள் என்று அந்த மனிதன் சொன்னார். அவள் என்ன செய்தா, அவளுடைய திட்டத்தில் ஒண்ணு, அந்த தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய வீட்டில ஒரு அறையை தயார் செய்து கொடுப்பது. அப்படி அவள் அதை செய்து கொடுத்த பொழுது அந்த தீர்க்கதரிசியால் அதை மறுக்க முடியவில்லை. ஏன்? அவளுடைய விசுவாசத்தின் காரணமாக. அப்படி அந்த விசுவாசத்தின் காரணமாக தனக்கு தேவையான ஒரு பிள்ளையை அவள் பெற்றெடுத்துக் கொண்டாள் என்று இந்த பிரசங்கி சொன்னார். இப்ப அவர் சொல்றதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? அதாவது நமக்கிட்ட தேவையான அளவு விசுவாசம் இருந்தால் கடவுளுடைய கரத்தை பிடித்து நமக்கு தேவையான காரியங்களை அவர் செய்ய வைத்து விடும்படி செய்து விடலாம். இது எப்படி முடியும்? ஒரு கேள்வி நமக்கு வரும். அவர் சொல்றார் இது முடியும். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு தெய்வீக அம்சங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அதாவது நம்ம சரீர பிரகாரமாக ஒரு பலம் உள்ளவர்களாக, ஆத்மீக பிரகாரமாகவும் மற்றது பொருள் விஷயங்களிலும் நாம ஒரு நல்ல பலத்தோட இருந்தா தான் ஆண்டவரால நமக்கு தேவையானதை நமக்கு செய்ய முடியும். சரீர பிரகாரமாகவோ ஆத்மீக பிரகாரமாகவோ அல்லது பொருளாதார விஷயத்திலேயோ நம்ம பலவீனர்களாக இருந்தால் கடவுளால நம்ம பயன்படுத்த முடியாது என்று இந்த மனுஷன் சொல்றார். சரி, இதெல்லாம் எங்க இருந்து நீங்க இதை பாக்குறீங்க வேதத்துல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அவர் சொல்றாரு ஆபிரகாமோடு கடவுள் ஏற்படுத்திய ஒரு உடன்படிக்கையில் இதெல்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு அவர் சொல்றார். உங்களால் அதை நம்ப முடிகிறதா? இன்னைக்கு செழிப்பு உபதோஷம்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதாவது ஃபெய்த் மினிஸ்ட்ரி, விசுவாச ஊழியம்னு நடத்துற அந்த கூட்டத்துல ஒரு மனுஷன் இந்த பகுதிக்கு கொடுத்த விளக்கம் தான் இது. இதை நான் டிவியிலேயே கேட்டது. எவ்வளவு பேரு இப்படி டிவியில தேவனுடைய செய்தி கேட்கிறோம்னு இந்த மனிதர்களுடைய செய்திகளை கேட்டு அநியாயத்துக்கும் வீணா போகிறார்கள். அவருடைய கண்களுக்கு பொய்ய புரிந்து கொள்ள முடியாம இருக்கிறது. அவங்க இருதயத்துல எது பொய் எது உண்மைன்னு புரிந்து கொள்ள முடியாம இதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப மறுபடியுமாக இந்த பகுதியில உண்மையிலேயே தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். இப்ப நான் இந்த மனுஷன் சொன்னதை உங்களுக்கு விளக்குனேன். அந்த முறையில இந்த பெண், சுனாமில் இருந்த இந்த பெண் எந்த விதமான ஒரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொண்டு அந்த தீர்க்க தரிசியை தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக கடவுள் செய்யும்படியாக அவள் எதையுமே செய்து வைக்கவில்லை. அவள் செய்த சேவை, அந்த தீர்க்க தரிசிக்கு அவள் செய்த பணி இந்த பகுதியில விளக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் எந்தவித தன்னலமும் பார்க்காமல் அவள் செய்த ஒரு பணியாக நம்ம வேதத்துல பார்க்கிறோம்.
அவள் அந்த பகுதியை நல்ல தெளிவாக வாசித்து பார்க்கிற பொழுது தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று அவள் தீர்க்க தரிசியை கேட்கவே இல்லை. அவளுடைய இருதயத்துல கூட அப்படியான ஒரு எண்ணம் எழவே இல்லை என்பதை நம்ம அந்த பகுதியில பார்க்கிறோம். அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது என்ன, தனக்கும் வயசு போயிருச்சு, தன்னுடைய புருஷனுக்கும் வயசு போயிருச்சு. இப்படி இந்த வயசான காலத்துல தனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு வழியே இல்லை என்பதும் அவளுக்கு நல்லா தெரியும். அந்த ப்ராஃபிட், அந்த தீர்க்கதரிசி கூட அவளை பார்த்து கேட்டாரா இல்லையா, உனக்கு என்ன வேணும், எது வேணாலும் நான் செய்யறேன்னு அவர் கேட்டார். அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா, நான் என்னுடைய மக்களோட இங்க சந்தோஷமா தான் இருக்கிறேன். அவர் சொன்ன என்னுடைய மக்களுக்கு மத்தியில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அதுல இருந்து என்ன பார்க்கிறோம், போதும் என்ற மனதோடு ஆண்டவரை நம்பி அவள் வாழ்ந்து கொண்டிருந்ததை நம்ம அங்க பார்க்கிறோம். இதுதான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி நாம கொடுக்க வேண்டிய விளக்கம். அந்த ஏற்கனவே நான் அந்த விளக்கத்தை கொடுத்த அந்த ஃபெய்த் மினிஸ்ட்ரி மனுஷன் ரொம்ப தப்பா வேதத்தை பயன்படுத்தி மக்களை ஏமாத்துற காரியத்தை செய்திருக்கிறது. இப்ப இந்த பகுதியில இருந்து நம்ம முதலாவது அந்த பிள்ளை பிறந்த விதத்தை பற்றி முதல்ல நம்ம பார்ப்போம். அது 8-17 வரையும் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த பிள்ளை பிறந்ததுன்னு அந்த நீண்ட அந்த வேத பகுதியில 5 காரியங்களை குறித்து நான் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது நீண்ட பகுதி, இதை வாசித்து ஒவ்வொரு வசனமா நான் விளக்கம் கொடுத்துட்டு போனா இன்னைக்கு நம்ம விடிய விடிய ராமாயணமா போயிடும். சின்ன வயசுல இருக்கிற நேரம் எங்க பழைய தோஷம், நம்ம எங்க அப்பா அம்மா எல்லாம் இந்து வழியில இருந்து வந்தாங்க. அது எங்க அப்பா வந்து டெம்பிள் ட்ரஸ்டி, அப்ப பெரிய பெரிய திருவிழா எல்லாம் நடக்கிற நேரம் அவரு தான் முக்கியஸ்தரா எல்லாம் செய்யறது. ஆகவே விடிய விடிய ராமாயணம், கம்ப ராமாயணம் கேட்கலாம், கதா காலாட்சேபம், கிருபானந்த வாரியார்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவரு கதா காலாட்சேபம் சின்ன வயசுல இருந்து விடிய விடிய கேட்டிருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு தெரியல, விடிய விடிய ஆண்டவர் என்ன பேச வைக்கிறாரோ தெரியாது. ஆனா இப்ப வந்து நம்ம வாழ்க்கை மாறி போச்சு. சோ ஆகவே இந்த 5 காரியங்கள் என்ன, முதலாவது இந்த சுனாமில் இருந்த இந்த பெண்ணுக்கும் அவளுடைய புருஷனுக்கும் பிள்ளைகள் இருக்கல, சரிங்களா, அது முதலாவது. இருந்த பொழுதும் கூட அவர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். பிள்ளை இல்லாத குறை இருக்கேன்னு சொல்லி அவங்க நம்ம இந்திய நாட்டில எல்லாம் பிள்ளை இல்லைன்னா என்னமோ உலகமே மோசமா போன மாதிரி நினைக்கிறது இல்லையா, அப்படி அவங்க நினைக்கல, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க வாழ்க்கையில. அவங்களுக்கு வாழ்க்கையில பிள்ளை ஒன்று பிறந்திருந்தா நிச்சயமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அதை ஆண்டவர்கள் வழியில கொண்டு வந்திருப்பாங்க. இருந்த பொழுதும் அப்படி ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன் தமக்கு பிள்ளையை கொடுக்கவில்லையே என்று அவர் எந்த விதத்திலும் ஆண்டவரை பத்தி தப்பா நினைக்காமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் கூட யாருக்கு தான் இல்ல, சாதாரணமா வந்துட்டு போகும் இல்லையா. இருந்த பொழுதும் கூட அது தங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலுமே பாதித்து விடாதபடி, தங்களுடைய பணிகளை எந்த விதத்திலுமே பாதித்து விடாதபடி அவர்கள் பார்த்து கொண்டார்கள். இது ஆண்டவரே தன்னுடைய சித்தத்தின் படியாக தங்களுக்கு பிள்ளையை கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். அதை பத்தி எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டு கம்ப்ளைண்ட், அதை பத்தி குறை கூறி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் போய் என்ன இப்படி பண்ணிட்டாரு ஆண்டவர்னு பேசுறது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நம்ம துப்பரவாகவே பார்க்கவில்லை என்பதை அந்த பகுதி தெளிவாகவே சொல்லுகிறது. அதான் முதலாவது அப்சர்வேஷன், அதை நம்ம கவனிக்கிறது. நீ ரெண்டாவது என்ன, அந்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமாக செயல்பட்டார், கிரியை செய்தார்னு பார்க்கிறோம். அந்த அருமையான விதத்துல அவள் அந்த தீர்க்க தரிசிக்கு விருந்து உபச்சாரம் செய்ததை பார்த்து அந்த தீர்க்க தரிசி தானே தீர்மானம் பண்ணினார் அந்த குடும்பத்துக்கு தான் ஏதாவது செய்தாகணும். நம்ம எல்லாம் யாரும் வீட்டுக்கு போய் நல்லா இட்லி தோசை எல்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நம்ம மனசுல ஒரு யோசனை வரும் இல்லையா.
அந்த மாதிரி அவர்கள் செய்த விருந்து பிரச்சாரத்தை பார்த்து ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு அவர் தானே தீர்மானித்தார். அப்படி அவர் தீர்மானித்து உனக்கு என்ன நான் செய்து கொடுக்கணும்னு அந்த தீர்க்கதரிசியை முன் வந்து அந்த பெண்ணை கேட்ட பொழுது அவன் ஒண்ணுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டான். எதையும் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொன்னதை அவருடைய வார்த்தைகளே காட்டுகின்றன. அதாவது நான் இந்த எங்கள் மக்கள் மத்தியில நான் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கிறேன்னு அவர் சொன்ன. இந்த எலியா தீர்க்கதரிசி பல தடவைகள் இந்த குடும்பத்தை அந்த ஊர்ல போய் விசிட் பண்ணி இருந்திருக்கலாம். நான் அதை போன முறையும் சொன்னேன். ஏன் சொன்ன, இவர் வந்து தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்களுக்கு போதிக்கிறதுக்காக இஸ்ரவேல் பூரா பயணம் போய் எல்லாருக்கும் விரிவுரைகள் நடத்திட்டு வந்த ஒரு தியோலாஜிக்கல் ப்ராஃபஸர் மாதிரி தான் அன்னைக்கு தீர்க்கதரிசி இருந்திருக்கிறார். அப்படியெல்லாம் போன பொழுது இவ நிச்சயமா இவளை அங்க சந்தித்திருக்கலாம், சில வேலை அவள் வீட்டுல கூட இருந்திருக்கலாம். ஆனால் இருந்த பொழுதும் அந்த தீர்க்கதரிசி இவளுடைய வாழ்க்கையில இந்த அளவு கருத்து எடுத்து அவ வீட்டுல பிள்ளைகள் இல்லையே என்பதையெல்லாம் அவர் கவனித்து பார்க்கல. இது அவருடைய வேலையாக, அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலையால இருந்த கேஆசி தான் இதை பார்த்து தீர்க்கதரிசிக்கு வந்து சொல்லுகிறார். தீர்க்கதரிசி கேஆசிய பார்த்து கேட்டார், நான் அவளுக்கு என்ன செய்யலாம்னு நீ சொல்லுன்னு சொன்ன பொழுதுதான் அவை அவளுடைய குடும்பத்தை பார்த்து அவளுக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறதே என்ற குறையை பார்த்து தீர்க்கதரிசிக்கு சொன்னவன் கேஆசி. பாத்தீங்களா, ஆகவே இந்த தீர்க்கதரிசி தானா இதை பார்த்து நினைச்சு அந்த செயலங்கிறதையும் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இனி மூணாவது இங்க நம்ம கவனிக்க வேண்டியது இந்த பகுதியில், அந்த பெண் சுனாமில் இருந்த பெண் எந்த விதத்திலும் எந்த உதவியையும் இந்த தீர்க்கதரிசியிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை. அவ கேட்கல, எனக்கு பிள்ளை இல்லாத ஒரு குறை இருக்குது, நீங்க தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க, உங்களால செய்ய முடியாதது இல்ல. அவளுக்கு நல்லா தெரியும் என்னென்ன தீர்க்கதரிசியால செய்ய முடியும், அவர் தேவனுடைய மனிதன் என்பது அவளுக்கு நல்லா தெரியும். இருந்த பொழுதும் எனக்கு ஒரு மகனை கொடு மகளை கொடுன்னு அவ கேட்கவே இல்லை. அந்த தீர்க்கதரிசியே கூட அதை குறித்து கேட்ட பொழுதும், அதாவது அடுத்த வருஷம் இதே நேரத்தில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று அவர் சொன்ன பொழுதும் அதை நம்ப அவர் தயாராக இல்லை அந்த நேரத்தில். இதுக்காக நம்ம நினைக்க கூடாது பூர் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையில் அவளுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டதுன்னு நம்ம அங்க கருத்து சொல்லக்கூடாது. ஏன், அவளுக்கு நல்லா தெரியும் அவளுக்கு அந்த வார்த்தையில பெருசா அந்த நேரம் நம்பிக்கை இல்லாம இருந்ததுக்கு காரணம் என்ன, எனக்கு நல்ல வயசு போச்சு, நனப்போசு வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு புள்ள எங்க பிறக்கும், சாதாரணமா யாரும் நினைக்க மாட்டாங்க புள்ள பிறக்கும், கணவனுக்கும் நல்ல வயசாயிருச்சு, இதுக்கு பிறகு நமக்கு என்ன புள்ள பிறக்க போகுதுன்னு நினைச்சு அவ அதுல பெருசா நம்பிக்கை வைக்கல. ஆகவே இந்த ஃபேத் மினிஸ்ட்ரியில இருந்த அந்த மனுஷன், அது பேர் நமக்கு அவசியம் இல்ல, அந்த மனுஷன் சொன்னது இல்லையா, எப்படியாவது இவ தனக்கு ஒரு புள்ள வேணும் என்பதற்காக அந்த தீர்க்கதரிசியோடு கர்த்தரின் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அவருடைய வல்லமையெல்லாம் பயன்படுத்தி தனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொண்டால் என்று சொல்லுவதற்கு இந்த வசன பகுதி எந்த விதத்திலையுமே நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இனி நாலாவது இங்க பார்க்க வேண்டியது, அந்த புள்ள பிறந்தது எலியாவினுடைய வார்த்தையின் மூலமாக, வார்த்தையின் அடிப்படையில், வேறு விதத்தில் அந்த புள்ள பிறக்கல. சரிங்களா, அந்த அப்படி அந்த பிள்ளை பிறப்பதற்கு எலிசாவினுடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளை பிறந்ததுக்கு இந்த பெண் எந்த விதத்திலும் அதில் பங்கு வகித்திருக்கவில்லை என்பதை நம்ம இங்க பார்க்கணும். அவள் செய்தது ஒண்ணுமே இல்லை, ஜபம் பண்ணல, அவள் செய்த காரியத்துக்கு அவ எந்த விதத்திலும் துணை போகல, அவளுடைய பங்கு அதில் எதுவுமே இருக்கவில்லை. உபவாசம் இருந்தாலும் அதுக்காக அங்க நம்ம வாசிக்கல, அதை பத்தி அதுக்காக அவ ஜபம் இருந்தாலும் அதையும் நம்ம வாசிக்கல, சபைக்கு ஏதும் அவ ஏதும் பணம் கொடுத்தாலா, இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படித்தானே செய்யறாங்க, பணம் கொடுத்தா எங்க வாழ்க்கைக்கு ஏதாவது ஆண்டவர் கொடுப்பாருன்னு, ஒண்ணுமே செய்யல. ஆகவே அவளுக்கு பிறந்த பிள்ளை
ஆண்டவர் அவளுடைய குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு ஈவாக இருந்திருக்கிறது. அது ஒரு கிஃப்ட். இது ஆண்டவருடைய திட்டமாக இருந்திருக்கிறது. இவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கணும் என்பது, அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் என்பது, அதுவும் தன்னுடைய நேரத்தின்படி சித்தத்தின்படி கொடுக்கணும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருந்திருக்கிறது. ஆகவேதான் அந்த நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி, வயசு போய் பிள்ளை பெறக்கூடிய நிலையில இல்லாம இருந்த கணவன் மனைவிக்கு, யாருமே அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும்னு நம்ப முடியாத இருந்த ஒரு நிலையை பயன்படுத்தி ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். இது வந்து வேதத்துல முத தடவை வருகிற ஒரு காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டிலையும் கூட பல பேர்கிட்ட இதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நீங்க ஆபிரகாம் நினைச்சு பாருங்க, அவருடைய மனைவி சாராவை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் இப்படி ஒரு பிள்ளையை கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது சாரா செலுத்தாதுன்னு பாக்குறோம். அது காரணம் இருக்கிறது, எத்தனை வயசாச்சு எங்களுக்கு போய் பிள்ளையா என்பதுதான் அது. ஏன் பிள்ளை பிறக்கிற வயசு காலத்தையெல்லாம் மீறி போன ஒரு நிலைமையில ஆண்டவர் அவளுக்கு பிள்ளையை கொடுக்கலையா? அப்படி கொடுத்த பிள்ளையின் அடிப்படையில மனித குலம் தொடர்ந்து விருத்தி அடைவது மட்டுமல்ல, அந்த வழியில இயேசுவே வரவேண்டி இருந்ததே கர்த்தருடைய மீட்பின் திட்டங்களுக்கு எல்லாம் பயன்படுகிற மாதிரி பிள்ளைய ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுக்கலையா? அதை உடைய ஈசாக்கு, அவனுடைய மனைவி ரெபேக்கா, அதையும் யோசிச்சு பாருங்க. இதே விதமாகத்தான் நீண்ட நாட்களாக அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கிறது, அதற்கு பிறகு பிறந்தது பிள்ளை. யாக்கோபு, அவருடைய மனைவி ரேச்சல், அவர்களுக்கும் பிள்ளை உடனடியாக பிறக்கவில்லை, ரொம்ப காலத்துக்கு பிறகு பிறந்தது. பிறகு வேதத்துல வாசிக்கிறோம் எல்கானாவை பற்றி, அந்த எல்கானாவினுடைய மனைவி அன்னாவை பற்றி வாசிக்கிறோம். அவர்களுக்கு பிறந்த குழந்தை சாமுவேல், அவர்களுக்கும் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்தது அந்த பிள்ளை. அதற்காக அன்னால் அழுது ஜெபித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது சகரியா, அவருடைய மனைவி எலிசபெத், ரெண்டு பேருக்கும் இதே நிலைதான். அப்ப இதையெல்லாம் பாக்குற பொழுது, இந்த இதுவரையும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நான் சொன்ன சகரியா எலிசபெத் எல்லாம் பாக்குற பொழுது, ஆண்டவருடைய உடன்படிக்கையின் அடிப்படையில அவருடைய மீட்பின் திட்டங்களில் பங்கு கொள்ளும்படியாக, அந்த மீட்பின் திட்டங்கள் தொடர்ந்து போவதற்காக குழந்தையை அவர்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கு மீட்பின் வரலாற்றுல பெரிய பங்கு இருந்திருக்கிறது. ஆனா இந்த சுனாமிய பெண்ணை நாம் பார்க்கிற பொழுது, அந்த விதத்துல அவளுடைய பிள்ளைக்கு எதுவும் பெருசா நடக்கல. அந்த அவளுடைய பிள்ளை பிறக்காம இருந்திருந்தால அங்க ஒண்ணும் கெட்டு போயிருக்காது, மீட்பின் திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டே போயிருந்திருக்கு. ஆண்டவருடைய மீட்பின் திட்டங்கள்ல இவளுக்கு பிறந்த பிள்ளையால எந்த விதத்திலையும் பெருசா இல்ல. இஸ்ரவேல்ல நிறைய பிள்ளைங்க அப்படி இருந்தாங்க ஆண்டவருக்கு தெரிவு செய்து கொள்வதற்கு. உண்மையிலே பாக்குற பொழுது அந்த பிள்ளைக்கு பெயர் கூட நமக்கு தெரியாது. இந்த சுனாமிய பெண்ணின் பெயரோ அவருடைய புருஷன் பெயர் கூட நமக்கு தெரியாது. அப்ப ஏன் ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுத்தார்? இங்க ஒண்ணு படிக்கணும், தன்னுடைய மீட்பின் திட்டங்களை நிறைவேற்றணும், தன்னுடைய காரியங்களை எல்லாம் பெருசா நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு பிள்ளையை கொடுக்க தேவையில்லை, நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க தேவையில்லை, ஒரு உதவியை செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குது நமக்கு உதவி செய்யறது. அவர் நன்மையின் தேவன், கிருபையின் தேவன். அவர் ரொம்ப மன சந்தோஷத்தோட இவருக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக ஒரு பிள்ளையை கொடுத்தாரே தவிர, அவர் பெருசா ஒன்னு சாதித்துக் கொள்ளுவதற்காக இந்த குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கவில்லை. ஒன்னு நினைச்சுக்கணும், இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க அதே நேரத்துல நாம ஒன்னு வாழ்க்கையில ரொம்ப ஆண்டவருக்கு முன் ஒரு ஸ்பெஷல் பீப்புளா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் நமக்கு எதையும் செய்யறதுக்காக, ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய விருப்பத்தின்படி யாருக்கும் எதையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒன்னு மட்டும் தெளிவா சொல்லலாம், நம்ம ஆண்டவரை மட்டும் அவர் கஞ்ச பிரபு இல்ல. சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம், இந்த மனுஷன் கொடுக்கவே கொடுக்காது, அதனால நம்ம தலையில இருந்து ஜெபம் பண்ணி பார்ப்போம் அப்படியாவது கொடுப்பாரா. அது வேணா பிள்ளையார் அப்படி இருக்கலாம், அந்த மனுஷனுக்கு என்ன,
பரீட்சைக்கு பேப்பர்ல 5 ரூபா கூட வச்சு கொடுத்தா கூட பாஸ் பண்ணாது நம்மள. அந்த மாதிரி எல்லாம் இல்ல நம்ம ஆண்டவர். நம்ம கேட்கிற பொழுது தன்னுடைய திட்டப்படி தன்னுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏன் இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார்? அப்படி கொடுப்பது ஆண்டவருக்கு விருப்பமாக இருந்தது, அவருடைய சித்தமாக இருந்தது. இப்ப 5வது காரியம் இங்க பார்க்கணும். இந்த ஏற்கனவே அந்த ஃபேத் மினிஸ்ட்ரி மனுஷன் சொன்னது போல இவ வந்து தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்கலன்னு சொல்றது முழு பொய். அப்படியெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஆரம்பத்தில் அவனுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கலாம், என்ன இந்த ஐயா அப்படி சொல்றாரேன்னு ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். அவன் நம்ப ஒரு அந்த குழப்பமோ அந்த கேள்வியோ இருந்ததுக்கு காரணமே தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லாதது அல்ல. தன் நிலைமை அப்படி இருக்கிறது, தன்னுடைய வயசு, தன்னுடைய சரீர பலவீனம், தன்னுடைய கணவனுடைய வயசு, அவனுடைய சரீர பலவீனம் இப்படி இருக்கிற பொழுது என்னென்ன நடைமுறையில் இது சாத்தியமா ஒரு பிள்ளை பிறக்க போகுது என்று நினைத்து பார்த்திருக்கிறான். ஆனா அவன் ஒரு நாளும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்காமல் இல்ல. தீர்க்கதரிசி உறுதியா உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கத்தான் போகுது அடுத்த வருஷம் இதே நேரம் என்று சொன்ன உடனே அவள் அதை நிச்சயமாக நம்பினாள். அதுவும் அவளுக்கு தெரியும் தீர்க்கதரிசி சொன்னா அது நடக்கும். ஏன்? எங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரோ அந்த பழைய ஏற்பாட்டில் அங்கதான் தேவனுடைய வார்த்தை இருந்தது. எங்க தீர்க்கதரிசி இருந்தாரோ அங்குதான் தேவன் இருக்கிறார் என்பது இஸ்ரவேல் ராஜாக்களுக்கும் தெரிந்திருந்தது, இஸ்ரவேல் மக்களுக்கும் தெரிந்திருந்தது. தீர்க்கதரிசி சொன்னா நடக்கும், அது நடக்காம போகாது. நடக்காத ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி சொல்ல மாட்டான். ஆகவே அவன் நிச்சயமாக தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை நம்பினால் கர்த்தரை நம்பினார். உண்மையிலேயே தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நம்புவது கர்த்தரையே நம்புவதற்கு ஒப்பானது. ப்ராஃபிட் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இந்த மனுஷியினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமாக கிரியை செய்து அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவளுடைய ஓம்ல எந்த விதத்திலும் ஒரு பிள்ளை பிறக்க முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படுத்த பிறகு யாருமே எதுவும் எந்த மருத்துவரோ எந்த ஸ்பெஷலிஸ்டோ எந்த நாட்டிலேயோ இருந்து யாரும் உதவி செய்திருக்க முடியாது என்ற நிலையில் இருந்தவளுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். எந்த விதமான ஒரு சந்தோஷத்தை அவளுடைய கணவனுக்கு அது கொண்டு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவளும் எந்த விதமா அவ சந்தோஷப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அடுத்ததாக அருமையான அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார்னு பார்த்தோம். இப்ப அந்த பிள்ளைக்கு மரணம் சம்பவித்தது. அந்த பிள்ளைக்கு மரணம் சம்பவித்தது. இத இங்க வசனம் ரொம்ப சொல்லுகிற விதமே ஒன்ன பாருங்க. அந்த இடத்துல என்ன சொல்லுகிறேன், 17வது வசனம் சொல்லுது, அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து சரிங்களா எலிசா சொன்னபடி ஒரு குமாரனை பெற்றாள். 19வது வசனத்துக்கு வந்தா அவன் என் தலை நோகிறது என்று சொன்னான். 20வது வசனத்துல அவன் மடியில் இருந்து செத்து போனான். ரொம்ப தூரம் போகல, 2-3 வசனத்துக்குள்ள அவள் கற்பம் தரித்து அவனை பெற்றால் அவனுக்கு தலைவலி வந்து அவன் மடியில் செத்து போனான் இருக்கிறது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த பகுதியை விளங்கிக் கொள்றது. அந்த சின்ன பையன் அந்த வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வந்திருப்பான். நம்ம ஊர்ல எல்லாம் பிள்ளைகள் பிறந்தா ரொம்ப கொண்டாடுவாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய காரியம் இல்லையா. நம்ம சமுதாயத்திலேயே கல்யாணத்துக்கு பிறகு, கல்யாணத்துக்கு பின் முந்தி, கல்யாணத்துக்கு பிறகுன்னு தானே வரலாறு எழுதப்படணும். அது கல்யாணம் பண்ணிட்டோம்னாலே மொத்த கேள்வி எப்ப புள்ள பறக்க போகுது. நம்மளாம் மந்திரவாதி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்மா முகத்துல இருந்துட்டு யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான், என்ன அந்த பூச்சி புள்ளிகள்லாம் இன்னும் வரலையான்னு தான் கேட்டு பூச்சியா பிறக்க போகுது வயிற்றுல இப்படி கேட்டே பழகிறது. புள்ள புள்ள புள்ளன்னு அலையிறது இல்லைங்களா. அளவு தப்பு இல்ல, ஆனா அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படி பிறந்துட்டா அது ஒரு பெரிய கொண்டாட்டம். அதுவும் முக்கியமா நம்ம சமுதாயத்துல எல்லாருமே உள்ளுக்குள்ள வெளிய சொல்லாட்டியும் கூட, அந்த விசுவாசிகளுக்கும் சொல்றேன், நீங்க எல்லாம் வெளிய சொல்லிக்கிட்டாருன்னு கூட உள்ளுக்குள்ள என்ன கேப்பீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்துருன்னு தான். யாருக்குமே பொம்பளை புள்ள விருப்பம் இல்ல. இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஏன் ஒரு விசுவாசி விசுவாசி மாதிரி இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கறேன்னு சொன்னா அவர் கொடுக்கறத நம்ம ஏத்துக்கணும். பொம்பளை பிள்ளைகள் பிறந்துட்டாங்களே நம்ம கீழா பார்க்க கூடாது, தவறா பார்க்க கூடாது. இதெல்லாம் இந்த புறஜாதி இந்து பண்பாட்டில இருந்து வர்றது. ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கலன்னா என்ன குறைஞ்சு போச்சு கேட்டு பாருங்க. அந்த ஆம்பளை புள்ள பிறந்து அவன் கெட்ட குமாரன் மாறி போய் உலகத்துல அழிஞ்சு போனா அப்புறம் நீ குய்யோ மியோன்னு ஆண்டவர்கிட்ட கத்திட்டு இருக்கணுமா இல்லையா? அவன் என்னாலும் கேட்கற நேரம் பார்த்து கேட்கணும். ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா நல்லா இருந்துட்டா இன்னும் ஆசீர்வாதமா இருக்குமே. புள்ள புள்ளதான், அதுலாம் இந்த ஆனா தான் பிறக்கணும்னு எல்லாம் பாக்குறது ரொம்ப தப்பானது, சரிங்களா? ஆனா இங்க ஒரு அற்புதத்தின் குழந்தையாக இந்த குழந்தை பிறந்தது. அவளை நினைத்து பார்க்காத விதமாக, அவ கணவன் நினைத்து பார்க்காத விதமாக பிறந்த பிள்ளை. அவ குடும்பம் மட்டுமல்ல, அந்த கிராமம் கூட அந்த பிள்ளை பிறந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். ஏன்னா இது அதிசய குழந்தை, கிராமத்துல சொல்லியிருப்பாங்க. அவன் பாருப்பா, அவங்க எத்தனை வருஷமா புள்ள இல்லாம இருந்திருக்கு தெரியுமா? இந்த வயசானவங்களுக்கு புள்ள பிறந்திருக்குது என்று சொல்லி கிராமமே சந்தோஷப்பட்டிருக்கும். அவன் அந்த சுனாமிய பெண்ணும் அவளுடைய கணவனும் கூட ரொம்ப அருமையா அந்த பிள்ளைய வளர்த்திருப்பாங்க. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு பிள்ளையே இல்லாமல் இருந்து ஒரு பெற்ற பிள்ளையா இல்லையா, கர்த்தராலேயே கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையின் குழந்தையா இல்லையா, அத ரொம்பவுமே கூட சந்தோஷத்தோட வளர்த்திருப்பாங்க. இப்ப திடீர் என்று எதிர்பார்க்காத விதத்துல இது நடந்து விட்டது. ரெண்டே வசனங்களுக்குள்ள அதை நம்ம பார்க்கிறபடி அவ கற்பம் தரித்து பிள்ளையை பெற்றால் அவன் தலைவலி வந்து மடியிலேயே இறந்து போனான்னு அவ்வளவு சுருக்கமா வேதத்துல எழுதி இருக்கிறது. அவனுக்கு ஒரு மோசமான ஒரு தலைவலி வந்தது என்பதை 19வது வசனத்துல பார்க்கிறோம். அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை இவன் தாயின் இடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்று சொன்னான். எடுத்துக்கொண்டு போய் தாயின் இடத்திலே கொண்டு போன போதே 20வது வசனம் சொல்லுகிறது, மத்தியானம் வரையும் மடியிலிருந்து இருந்து செத்து போய்விட்டான். டாக்டர்கிட்ட கொண்டு போறதா இல்லையான்லாம் யோசிக்கிறதுக்கு இடமே கொடுக்காதபடி அவன் இறந்து போய்விட்டான்னு பார்க்கிறோம். அந்த பெற்றோர்கள் இவ்வளவு அருமையாக பெற்ற பிள்ளை என்பதற்காக என்னென்னவோ செய்து பார்த்திருப்பாங்க அந்த பிள்ளையை பழக்க வைக்கிறதுக்கு, ஆனால் அவன் இறந்து போய்விட்டான். இங்க பாருங்க, ஒரு இடத்துல திறக்கணும். இவன் வந்து எவ்வளவு விசுவாசிகளாக இருந்தாலும், அந்த ஆண்டவர்ல வைத்திருக்கிற விசுவாசத்துல எந்த உயர்தரத்துல ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ இருந்தாலும், இவர்களை போல இருந்தாலும் வாழ்க்கையில துன்பமும் துயரமும் வராம இருக்காது. இந்த போய் சுவிசேஷ பேச்செல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நீ கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு கொரோனா வைரஸ் வராதுங்கிறான். இதை விட ஒரு பைத்தியக்காரன உலகத்துல பார்க்க முடியாது. கேன்சர் கூட வருப்பா, எந்த நோயா இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்துக்கிட்டு ஓ இவன் கிறிஸ்தவனா இருக்கிறானே இவனை தொடக்கூடாது போல இருக்குன்னு அப்படின்ட்டு போயிடாது. எல்லாருக்கும் வரும். அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் உலகத்துல இருக்கிற பாவங்கள் தான். உலகம் சரியா இல்லாததுனாலதான் நோயும் பிணியும் இருக்குதே தவிர வேற இல்ல. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு நிச்சயம் துன்பம் வரும், எந்த விதமான துன்பமும் வரத்தான் செய்யும். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது, அவளுக்கு நோய் வரக்கூடாது என்றெல்லாம் நினைப்பது ஒரு கன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லோருமே நோயையும் துன்பத்தையும் பொதுவான விதத்தில் இந்த உலகம் முடிகிற வரையிலும் அனுபவித்தே தீர வேண்டும். ஆகவே இங்க வந்து ஒரு உத்தன் கிறிஸ்தவனா இல்லையாங்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாருக்கும் பொதுவா துன்பம் வருகிறது. ஆனால் அந்த துன்பம் வருகிற பொழுது, அந்த போராட்டங்கள் இடையூறுகள் வாழ்க்கையில வருகிற பொழுது, அதை எப்படி அணுகுகிறோம் என்பதுலதான்
ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கிறது. ஒரு விசுவாசியாக இருக்கிற பொழுது அந்த வருகின்ற துன்பத்தையும் நோயையும் பிரச்சனையும், இப்ப இருக்கிற அந்த COVID-19 காலத்துல நம்ம என்ன விதமான துன்பம் வருகிற பொழுதும் அதை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுல தான் ஒரு விசுவாசிக்கும் விசுவாசம் இல்லாமல், அதாவது கிறிஸ்துவில் சுவாசிக்கிறவனுக்கும் கிறிஸ்துவில் சுவாசிக்காதவனுக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறது. இப்ப இந்த சுனாமிய பெண் என்ன செய்தாள் என்று பார்ப்போம். அவ என்ன செஞ்சா, அந்த பிள்ளை இறந்து போய்விட்ட உடனே அவன் இறந்து போய்விட்டான் என்பதை அவன் இறுதி முடிவா அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தாள். அதான் முதல்ல பார்க்கணும், ஹி டிட்ன்ட் அக்செப்ட் இட், அதை ஏற்றுக்கொள்ளவே மறுத்தாள். 25வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்மேல் பர்வதத்தில் இருக்கின்ற தேவனுடைய மனுஷனிடத்தில் அவள் போனாள். ஏன் போன? போனதுக்கு காரணம் தன் பிள்ளை இறந்ததை அவ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது ஒரு இறுதி முடிவா அவ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்புறம் 27வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அதுக்கு பிறகு 25ல சொல்லுது, கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனுக்கு போனால், அப்புறம் 27வது வசனத்துல பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டார் என்று இருக்கிறது. அதாவது நான் விட்ட போறதில்லையா உன்ன, நீ எனக்கு பிள்ளைய கொடுத்த, இப்ப அந்த பிள்ளை இறந்து போய்விட்டான், ஆகவே நீ உன்னை நான் விட்ட போறதில்லை. அந்த கேஆசி கூட அவளை தள்ளிவிட பாக்குறான், கேஆசி அவளை விளக்கிவிட வந்தான். ஆனால் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், அவளை தடுக்காதே, அவளுடைய ஆத்மா துக்கமாகி இருக்கிறது, கர்த்தர் எனக்கு அதை அறியாமல் மறைத்து வைத்தார். எலிசாவுக்கு இதுக்கு தெரியல, ஒரு தீர்க்க தரிசியாக இருந்த பொழுதும் அந்த விஷயத்தை கர்த்தர் அவனுக்கு உணர்த்தவில்லை என்பது அந்த வார்த்தைகள் இருந்து தெரிகிறது. ஆகவே அவள் தன் இருதய கலக்கத்தோட கண்ணீரோட அவள் எலிசாவை பார்த்து கதறுகிறாள். என்ன சொல்லுகிறார், ஐயா நான் கேட்டனா எனக்கு ஒரு மகனை ஆண்டவர் கொடுக்கணும்னு, நான் சொல்லல உனக்கு, அப்படியெல்லாம் பிறக்கிறது கஷ்டம் ஐயா, நான் கேட்கவே இல்லையே. அவன் சொல்லுகிறான் 28வது வசனத்துல, நான் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டதுண்டா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றால், அதாவது என்னை ஏமாற்றாதீங்கயா அப்படின்னா, அவருடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லாம அப்படி சொல்லல, நான் இருக்கிற நிலைமையில, என் கணவன் இருக்கிற நிலைமையில ஒரு நடக்கக்கூடிய காரியமா என்றுதான் அவர் சொல்லுகிறார். ஆகவே என்ன சும்மா எதையாவது சொல்லி நம்ப வைக்காதீங்கன்னு அவர் சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல, இந்த பெண்ணிடத்துல இருந்து, இந்த சுனாமிய பெண்ணில இருந்து நம்ம விசுவாசத்தினுடைய உண்மையான தன்மையை பற்றி சில உண்மைகளை தெரிந்து கொள்ள முடிகிறது. விசுவாசத்தினுடைய உண்மையான தன்மைகளை பற்றி அப்படி நம்ம சொல்லுகிற பொழுது, நான் சொல்லல இந்த மாதிரி இந்த செழிப்பு உபதேச காலம் வந்து எல்லாம் பாசிட்டிவா நினைக்கணும் பாசிட்டிவா நினைக்கணும் நினைச்சா நடத்தணும்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் சுத்த போய், அதை பத்தி நான் இங்க சொல்ல போறதில்லை. உண்மையான விசுவாசத்தினுடைய தன்மையை பற்றி நம்ம இங்க தெரிந்து கொள்ள முடிகிறது, சரிங்களா. இது வந்து யாரோ வற்புறுத்தி நம்ம நம்ப வைக்கிற காரியம் அல்ல ஒரு விசுவாசம் என்பது. இது வந்து யாரையோ ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்முடைய சொந்த விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய வைக்கிறத பத்தியும் இங்க நம்ம வாசிக்கல. அப்படியெல்லாம் ஆண்டவரை நம்ம வற்புறுத்த முடியாது, அப்படியான ஒரு டீச்சிங்கே வேதத்துல நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பத்தி ரெண்டு காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டு காரியங்கள், அவ என்ன செய்தாள் என்பது. முதலாவது அவருடைய விசுவாசத்தை நம்ம பார்ப்போம். விசுவாசம் என்பது ஆண்டவர் எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை நம்புவதுதான் விசுவாசம். ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறத உறுதியா எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஆணித்தரமாக நம்புவதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய வார்த்தையில் தங்கி இருப்பது. ஒரு விசுவாசம் வார்த்தையிலிருந்து புறப்படாததாக இருந்தால், அந்த வார்த்தையில் தங்கி நிற்பதாக இல்லாததாக இருந்தால் அது விசுவாசமாகவே இருக்காது. ஆகவே இந்த பெண் அந்த தீர்க்கு தரிசியுடைய வார்த்தையை நம்பினாள். கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார் என்று சொன்ன பொழுது அதை அவள் உறுதியாக நம்பினார். ஏன்? அந்த வார்த்தை ஒரு சாதாரண மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அது கர்த்தர் இடத்துல இருந்து வந்த வார்த்தை. கர்த்தரே சொல்லி இருக்கிறார், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று. சாதாரணமாக சூழ்நிலைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அப்படி ஒரு காரியம் நடப்பதற்கான சந்தர்ப்பமும் இல்லை, ஒரு வசதியும் இல்லை. இருந்த பொழுதும் ஆண்டவர் இந்த சந்தர்ப்பங்களுக்கெல்லாம் மீறிய முறையிலே ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி இருக்கிற பொழுது அதை எப்படி நான் நம்பாமல் இருக்க முடியும்? அதனாலதான் அப்படி அவளுடைய உறுதியான விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில இருந்ததனாலதான் அவனால் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லலையே. அப்படி அது அவளுடைய விசுவாசத்துல பார்க்கிறோம். அந்த பிள்ளையினுடைய மரணத்தை அவளுடைய வாழ்க்கையின் இறுதியானதான் அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து தனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருப்பதனாலே அந்த பிள்ளை வாழ்வான் என்று அவள் நம்பினாள். விசுவாசத்துக்கு அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் அவளுக்கு இருந்திருக்கிறத பார்க்கணும். இனி இரண்டாவது நம்ம இங்க பார்க்கணும், இவ எலிசா தீர்க்கதரிசி இவளுக்கு இதற்கு முன்பு வரலாற்றில் நடந்த ஒரு கதையை சொல்லி இருந்திருக்கிறான். நிச்சயமா அதை கேள்விப்பட்டிருப்பாள். ஏன்னு சொன்னா இந்த எலிசாவுக்கு முன்பு இருந்த எலியா இப்படியான ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறான். அங்க 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 17-24 வரையும் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கு எலியா செய்த ஒரு அற்பத்தை சாரி பார்த்து என்ற இடத்திலே ஒரு விதவையினுடைய வீட்டிலே அந்த எலியா தீர்க்கதரிசி செய்த அற்புதத்தை இவள் தெரிந்து வைத்திருந்தார். அங்கேயும் ஒருத்தன் செத்து போயிட்டான், எலியா அவனுக்கு உயிரை கொடுத்தான். அது அவளுக்கு நல்லாக தெரிந்திருந்தது. ஆகவே ஆண்டவர் எனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார், அந்த பிள்ளையை அவர் நிச்சயமாக வாழ வைப்பார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. எப்படி எலியா அந்த பிள்ளையை 1 ராஜாக்கள் 17 உயிர் கொடுத்து எழுப்பினானோ அதே போல எலிசாவும் செய்ய முடியும் என்பதை அவள் உறுதியாக நம்பினாள். இப்ப இந்த ரெண்டு காரியங்களும் தான் இந்த சுனாமிய பெண்ணுக்கு அவனுடைய தந்தை பிள்ளையினுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி செய்தது. இது ரெண்டும் கூட கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலன்னு பார்க்கிறோம். அதாவது அது வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய நம்பிக்கை இருந்ததே தவிர தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக அவளுடைய எண்ணம் இருக்கவில்லை. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிறத பார்க்கிறோம். ஆகவே தான் நம்முடைய விசுவாசமும் கூட ஒரு இமேஜினேட்டிவா இருக்கக்கூடாது. சில பேர் ரொம்ப விசுவாசங்கிற பேர்ல பெரிய கற்பனை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத பத்தி ஒரு இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு கூட எங்களுடைய கான்பரன்ஸ்ல அதை பத்தி ஒரு செய்தி கொடுத்திருக்கேன். இந்த அமானுஷ்ய காரியங்கள் நம்முடைய சிந்தனைகள் அதிகமா இருக்கு. அந்த அமானுஷ்ய சிந்தனைகளை வைத்துக் கொண்டு நம்ம சும்மா வெறும் கனவு கண்டுகிட்டு அது விசுவாசத்தோட சம்பந்தப்பட்டதா நம்ம நினைச்சிருக்கு இருக்கோம். ஆனா உங்களுடைய அமானுஷ்ய நம்பிக்கைகள் இல்லாட்டி சிந்தனைகள் கற்பனைகளை எல்லாம் வேதத்தில் வைத்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது எத்தனை போலியானவை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் வேதம் சார்ந்ததாக, வேதத்திலிருந்து புறப்படுவதாக, வேதத்தை ஆதாரம் காட்டக்கூடியதாக இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அது வேத நம்பிக்கைகளே இல்லை, அது வேதத்தின் அடிப்படையில வருகிற விசுவாசமும் அல்ல. ஆகவே இவள் ஆண்டவருடைய வேதத்தை நம்பினால், ஆண்டவருடைய ஞானத்திலே நம்பிக்கை வைத்திருந்தால், அவருடைய பராமரிப்பிலே நம்பிக்கை வைத்திருந்தாள். பாத்தீங்களா, அவளுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருந்தாதான் அவள் அந்த தீர்க்க தரிசியினுடைய காலை பிடித்து கொண்டு விட்டமாட்டேன்னு இருந்ததுக்கு காரணம் அதுதான். அதுதான் உண்மையான விசுவாசம். ஒரு காமெண்டேட்டர் ஒருத்தர், அதாவது வேத விளக்க உரையாளர், இது பற்றி விளக்குகிற பொழுது இதைத்தான் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் கிருபையையும் வாக்குறுதிகளையும் தொடர்ந்து நம்புவதே விசுவாசம். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின்படி மெய்யாகவே நடந்து கொள்வார் என்று நம்புவதே விசுவாசம். விசுவாசம் என்பது நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எல்லாம் மேலாகவும் கர்த்தர் செய்வார் என்று அறிந்து உணர்ந்திருப்பதே விசுவாசம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் ஏமாற்றவோ தவறான வழியிலோ நடத்தவே மாட்டார். அதுதான் விசுவாசம். பார்த்தீங்களா? ஆனா இந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கணும். ஆண்டவர் இந்த புள்ள இறக்க கூடாது என்று தீர்மானித்திருந்தால் ஏன் அவன் இறந்து போனா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புகிறது. இப்ப இங்கதான் ஆண்டவர் தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய பராமரிப்பின் மூலமாக செய்கிற காரியங்களை பற்றி நாம் இது சிந்திக்க வைக்கிறது. ஆண்டவருடைய பராமரிப்பு, அதாவது ப்ராவிடன்ஸ் சொல்லுவோமே, அதை நம்ம எப்பவுமே முழுசா பூரணமா புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நமக்கு என்ன தெரியும், நம்முடைய வாழ்க்கையில எந்த துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நேரிட்ட பொழுதும் ஆண்டவர் அதை எல்லாம் தன்னுடைய திட்டங்களுக்காக தன்னுடைய நோக்கங்களுக்காக அருமையாக பயன்படுத்தி கொள்ளுகிறார் என்பது நமக்கு தெரியும். ஆனா அப்படியான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற பொழுதும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவற்றின் மூலமாக நம்மை திருத்துகிறார், கிருபியின் மூலமாக நம்மை வளர்க்கிறார், நாம் பரிசுத்த வாழ்க்கையில் முன்னோக்கி போவதற்கும் உதவி செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற பொழுது ஆண்டவர் தம்முடைய பராமரிப்பின் மூலமாக நம் வாழ்க்கையில் இடைப்படுகிற பொழுது ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி நாம் அவரில் தங்கி இருக்கும்படியாகவும் அவரோடு இன்னும் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் செய்கிறார். இந்த கொரோனா வைரஸ் காலத்திலையும் இதை அனுமதித்திருக்கிற ஆண்டவர் நிச்சயமா அதை நம்ம வாக்கில செய்துகிட்டு இருக்கிறார். அதை நீங்க உணரணும். எதுவுமே ஆண்டவரை பொறுத்தவரையில இந்த உலகத்துல தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி அல்ல. ஆண்டவருடைய திட்டங்களை பொறுத்த அளவுல தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஆக்சிடென்ட், இல்லவே இல்லை. அது நமக்கு தெரியும். இப்ப கடைசியா மூன்றாவதாக இந்த பிள்ளையினுடைய உயிர் தெழுதலை பார்க்கும். அவன் பிறந்ததை பார்த்தோம், அவன் மறித்ததை பார்த்தோம், இப்பொழுது அவன் உயிர் தெழுகிறான். 29-30 வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, யாரு? தீர்க்கதரிசி. நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தில் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நாம் உம்மை விடுகிறதில்லை, இந்த கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். பாத்தீங்களா? அப்ப எலிசா என்ன செய்யறாருங்க, தன் தடிய கேஆசி கிட்ட கொடுத்து அந்த பிள்ளையின் மேல் வைங்கிறார். அவன் முகத்துல மேல வையின்னு சொல்றார். 31 வசனத்துல பார்க்கிற பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னது? ஆனாலும் சத்தமும் இல்லை, ஆனாலும் உணர்ச்சியும் இல்லை, பிள்ளை வெளிக்கவில்லை. தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. தீர்க்கதரிசி அந்த தடியை கொடுத்து அவன் முகத்துல வைக்க சொன்னாரு. நான் போய் அதை வச்சேன், ஒண்ணுமே நடக்கல. ஒரு பெரிய அதிசயம், ஒரு அற்புதம் நடக்குன்னு பார்த்த அந்த தடி மூலமாக, ஆனால் அது நடக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம்? தீர்க்கதரிசிக்கு இருந்த விசுவாசம், அந்த சுனாமிய பெண்ணுக்கு இருந்த விசுவாசம், அந்த கேஆசி கிட்ட இருக்கலையே. தடிய நம்பினானே தவிர கர்த்தர நம்பல. மிரக்கு அற்புதம் வந்து ஒரு தடியால நடந்துருமா? வைக்க வேண்டியவங்க மேல விசுவாசத்தை வைக்கணும். அவன் விசுவாசத்தோடு அந்த காரியத்தை செய்யவில்லை. இங்க நமக்கு ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம்? நம்ம கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு பைபிளையும் ஒரு கையில தூக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஜெபத்தை அடிச்சிட்டு இன்னும் ஒரு 4-5 சேமன சொல்லிட்டு கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்கிறதுனால ஒன்னும் பெருசா நடந்துறாரு. அது நம்ம விசுவாசம் சொல்ல முடியாது. ஆண்டவரை விசுவாசிப்பது ஒன்று, சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ரிலிஜன் வச்சிருக்கிறது இன்னொன்னு. இப்ப இந்த பாரம்பரிய சபைகள், சிஎஸ்ஏ அப்படின்லாம் சபைகள்லாம் இதை என்னத்தை பாக்கிறோம்? பாரம்பரியமே அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து கிறிஸ்தவரா இருக்கிறோம்னு போலியா சொல்லிக்கிட்டு ஒரு போலித்தனமான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வர்றாங்களே தவிர, அவங்களுடைய வாழ்க்கையில இருதயத்துல உண்மையான விசுவாசமும் இல்ல, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில அங்க வாழ்க்கை நடவடிக்கைகளும் இல்ல.
அங்க என்ன நடக்க போகுது? எந்த அற்புதத்துக்கும் வழியே இல்லை. ஏன்? மறுபிறப்பாகிய பரிசுத்த ஆவியினுடைய அற்புதமே உன் வாழ்க்கையில நடந்திருக்காத பொழுது வேற எந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடந்துட முடியும் நீங்க கேட்டு பாருங்க. ஆகவே நம்முடைய விசுவாசம் ஒரு போலி வாழ்க்கையா இருக்கக்கூடாது. உண்மையான விசுவாசம் இந்த பெண்ணை போல இருக்கணும். இப்ப 33 வசனத்துல என்ன பாக்குறோம்? அவர்கள் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டி செய். ரெண்டு பேரும் இப்ப ரூமுக்கு போறாங்க. என்ன கேஆர்சி போய் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே. அது வந்து தீர்க்கதரிசி கொடுத்த தடியாக இருந்த பொழுதும் கேஆர்சி ஆண்டவர் சுவாசித்து அந்த காரியத்தை செய்யாததால் பிள்ளைக்கு ஒன்றும் நடக்கவில்லை. இப்ப எலியாவே வாரார். அங்க உள்ளுக்கு போய் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். பாத்தீங்களா அங்க என்ன? 34-35 வசனம் என்ன சொல்லுகிறது? கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மூலம், தன் கண்கள் அவள் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி, அது தீர்க்கதரிசி, திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான்னு பாக்கிறோம். இங்க எலிசா இந்த காரியங்களை எல்லாம் அங்கே செய்தான். அந்த பெண் பார்த்து கொண்டிருக்க அங்கே செய்தான். எப்படி 1 Kings 17 எலியா தீர்க்கதரிசி அந்த அற்புதத்தை செய்தானோ அதே விதமாக இங்கும் கூட அந்த அற்புதம் நடந்தது. அந்த பிள்ளை உயிர் பிழைத்தான்னு பார்க்கிறோம். ஏன்னா இப்படி எல்லாம் அவன் செஞ்சதுக்கு காரணம் என்ன? அந்த தீர்க்கதரிசியோடு இருந்த அந்த ஆண்டவர் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அந்த தீர்க்கதரிசிக்கு உணர்த்தி இருந்தார். இது தேவனுடைய ஞானத்தினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் அந்த பிள்ளைக்கு அன்று உயிர் கிடைத்ததுன்னு பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி கர்த்தரால பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியே தவிர இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய சொந்த வல்லமை இல்லை. இது தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக உயிர் கொடுப்பதும் நானே, ஒருவன் மறிப்பதற்கு காரணமாக இருப்பதும் நானே என்று காட்டுகிறத பார்க்கிறோம். இது தேவனாலே நிகழ்ந்த ஒரு அற்புதமான காரியம் என்று இங்க பார்க்கிறோம். இங்க இருந்து நம்ம இறுதியா 2 பாடத்தை படிக்கணும். விசுவாசத்தை குறித்து என்ன பாடத்தை நம்ம படிக்கணும்? அதோட இந்த இன்னைக்கு இந்த செய்தி முடிவடைகிறது. நம்ம படிக்க வேண்டிய பாடம் விசுவாசத்தை பத்தி. முதலாவது, விசுவாசம் என்பது எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் தேவனுடைய வாக்குறுதிகளில் தாழ்மையோடு உறுதியாக தங்கி இருப்பது. எந்த விதத்திலும் ஒரு சந்தேகத்தை இருதயத்தில் கொண்டிராமல் தேவனுடைய வார்த்தையை அப்படியே மனதில் இருதயத்தில் ஏற்று அவருடைய பரிசுத்தமான வாக்குறுதிகளை எல்லாம் மிக தாழ்மையோடு நம்புவதுதான் விசுவாசம். விசுவாசம் வந்து நம்ம ஏதோ ஒரு கருவி மாதிரி பயன்படுத்தி கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம காரியம் சாதித்துக் கொள்வதற்காக உதவுவது அல்ல. பாத்தீங்களா? ஏன்னா ஆண்டவரை பத்தி ரொம்ப ஒரு மோசமான எண்ணங்களை கொண்டிருக்கிறவன் தான் விசுவாசத்தை அப்படி ஒரு கருவியா பயன்படுத்த பார்ப்போம். நம்ம நினைச்சபடி ஆட்டி படைக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் இல்ல கர்த்தர். அவர் சர்வ வல்லவர், தன் சுத்தப்படி எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் பரிசுத்தர், அவர் வல்லவராக இருக்கிறார், இறையாண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உலகத்தையும் பரலோகத்தையும் படைத்த தேவனாக இருக்கிறார். நாம் அவருக்கு முன்பாக சாதாரண ஒரு துரும்பு தான். ஆண்டவர் தன்னுடைய கிருபையினாலே தனக்கென மக்களை தெரிவு செய்து அவர்களிடம் இடைப்பட்டு தன்னுடைய மகிமைக்காக பயன்படுத்திக் கொள்ளுகிறார். விசுவாசம் நம்ம உலகத்தானுடைய எண்ணத்தை போல இருந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய வாக்குறுதிகளில் அசைக்க முடியாது எந்தவித சந்தேகமும் இல்லாத ஒரு நம்பிக்கையை வைத்திருப்பதுதான் உண்மையான விசுவாசம். ஆகவே நீங்க ஆண்டவரை நம்பணும். இந்த நேரத்திலையும் இந்த COVID-19 காலத்திலையும் நம்ம தேவனை நம்பணும். கடந்த புதன்கிழமை எங்களுடைய சபை ஜப கூட்டம் இதே மாதிரி நடந்து கொண்டிருந்த பொழுது ஒருவர் ஜபம் கேட்டுக்கொண்டார். எதற்காக?
ஏன்னா இந்த கோவிட் இந்த லாக்டவுன் முடியற நேரத்தில் அவங்க கம்பெனியை ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறாங்க. சில நேரம் வேலை இல்லாம போகலாம். நிச்சயமாக அதுக்கு ஜபிக்கத்தான் வேணும். நான் ஜபம் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அதே நேரத்தில் நான் சொன்ன இன்னொரு காரியம், நம்ம ஆண்டவர் இதெல்லாம் விட பெருசானவர். அந்த கம்பெனி ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்படலாம், உன் ஜாப் போகலாம், போகாமலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இருந்த பொழுதும் தேவன் இந்த நேரத்தில் உனக்கு இதைவிட அற்புதமான ஒரு ஜாபை கொடுக்கக்கூடியவர் யார்? எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கவனிப்பேன், உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிற பொழுது, அதனால்தான் நம்ம உலகத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மட்டும் பார்த்து பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் எந்த நிலையிலும் நமக்கு உதவுவாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும்னு அவருக்கு ஆறுதல் சொன்னேன். ஏன் அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை, தெரியுமா? அது அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. அவர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, விசுவாசம் என்பது அது வாழ்க்கையில அன்றாட நடவடிக்கைகள்ல நடைமுறையில இருக்க வேண்டியது. விசுவாசம் வாழ்க்கையில அன்றாட நடவடிக்கைகள்ல ஒவ்வொரு செயலிலும் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டியது விசுவாசம். அது ஒண்ணு சும்மா இருதயத்துல வச்சிருக்கிற ஒரு சீக்ரெட் இல்ல. நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத விசுவாசம் காட்டணும். விசுவாசம் அமைதிய ஒரு ஓரத்துல அடங்கி போயிருக்கிறது இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. அது ரகசியமாக எங்கேயோ ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதும் இல்ல. சில பேருக்கு விசுவாசம்ங்கிற பேர்ல ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கு. குருட்டுத்தனமான நம்பிக்கை, ரொம்ப பெரிய கனவெல்லாம் காணுவாங்க. நமக்கு சொல்லுவாங்க, ஆண்டவர் பாருங்க சேதான் போறாரு. ஆனா அது எங்க இருந்து வருகிறது? எந்த அடிப்படையில் நீ அதை நினைக்கிறாய்? எந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் அதை நீ சொல்லுகிறாய்ன்னு பார்த்தா அதுக்கு அவங்களால பதிலே கொடுக்க முடியாது. மூணு வேளை சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது. நம்ம ஊர்ல இருக்கிற பிரசங்க சொல்றான், 1000 சபை அமைக்க போறாங்க இந்தியா பூரா. எப்படி உனக்கு அதுக்கு என்ன வசதி இருக்குது? எந்த அடிப்படையில் நீ இதை சொல்லுகிறாய்? தேவனுடைய வார்த்தைகள் அப்படி சொல்லி இருக்கிறதா? உன்னையும் உன்னால கவனிச்சிக்க முடியல, உன் குடும்பத்தை கவனிச்சிக்க முடியல. இதெல்லாம் ஒரு கனவுன்னு உனக்கு தெரியல. அது குருட்டு நம்பிக்கை. இந்த பாரம்பரியத்திலிருந்து வந்த குருட்டு நம்பிக்கையும் வேத வார்த்தைகளின் அடிப்படையில அதன் மேல் ஆண்டவருடைய வசனங்களின் மேல் வாக்குறுதிகளின் மேல் நம் நம்பிக்கை வைத்து வருகிற விசுவாசத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் நம்முடைய நடவடிக்கைகளில் இருக்கணும். நம்முடைய போடுகின்ற எடுக்கின்ற தீர்மானங்களில், நம்முடைய கடமைகளில், நாம் போடுகின்ற திட்டங்களில் அந்த விசுவாசம் இருக்கணும். அதுல விசுவாசத்தை காண முடியாட்டி, வார்த்தையை காண முடியாவிட்டால் அதற்கு பேர் விசுவாசமே இல்லை. இந்த நேரத்துல இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நம்முடைய விசுவாசத்தை வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய நடவடிக்கைகளை காணக்கூடியதா நம்ம செய்கிறமான நீங்க கேட்டு பார்க்கணும். இது அந்த சுனாமிய பெண்ணுடைய வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? தனக்கு தன்னுடைய கர்த்தர் மேல் தனக்கு இருந்த நம்பிக்கைய அவ அந்த தீர்க்கதரிசிக்கு முன்னால அவர் காட்டாம இருந்தாலா காட்டலாம். ஏன் அந்த தீர்க்க தரிசி வந்த பொழுது அந்த கர்த்தர் மேல் அவள் நம்பிக்கை வைத்திருந்ததா, அந்த தீர்க்க தரிசி கர்த்தருடைய மனிதன் என்று நம்பியதனால், அந்த தீர்க்க தரிசி இடத்திலிருந்து வருவது தேவனுடைய வார்த்தை என்று நம்பியதனால், தன்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவருக்கு என்னென்ன செய்யலாமோ அதையெல்லாம் கணவனோடு சேர்ந்து தீர்மானித்து அவர் செய்தாள் என்று பார்க்கிறோம். அவள் செய்ததுக்கு காரணம் என்ன? அது உலகத்திலிருந்து வர்ற ஒரு விருந்தோம்பல் பயிற்சி அல்ல, அவருடைய விசுவாசம் அவளை அப்படி செய்ய வைத்தது. இன்னொரு இடத்துல அவளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பார்க்கிறோம். உனக்கு என்ன தேவை? நான் ஏதாவது செய்யணும்னு தீர்க்கதரிசி கேட்ட பொழுது அவள் என்ன சொன்னா, என்னுடைய மக்கள் மத்தியில் நான் போதுமென்ற ஒரு மனதோடு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னான். அவருடைய வார்த்தைகளுக்கு எங்க இருந்து அது வருகிறது? அவளுடைய விசுவாசம் அவளை அப்படி பேச வைத்தது. அவளுடைய விசுவாசத்துக்கும் நடவடிக்கைகளுக்கும் தொடர்பு இருக்கிறத பாக்குறோமா இல்லையா? அது மட்டும் இல்லாம அவளுக்கு பிள்ளையே இல்லை. உள்ள பிறக்கிறதுக்கு வசதியே இல்லை. ஆனா தீர்க்க தரிசி உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிற நாளைக்கு இதே நேரத்தில் சொன்ன பொழுது அவ அதை நம்பினாலா இல்லையா? தொடர்ந்து அவரோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கலையே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை விசுவாசிக்க வேண்டியது விசுவாசத்தினுடைய கடமை. ஆகவே அதை அவர் உறுதியாக நம்பினார். தனக்கு பிள்ளையே ஒரு காலத்திலும் பிறக்காது என்பதை அவர் சிந்தனையில கொண்டிருக்கவில்லைன்னு பாக்குறோம். பாத்தீங்களா, சில நேரம் அந்த ஃபெய்த் மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, அவளுக்கு தேவையான அளவுக்கு விசுவாசம் இல்லாததுனாலதான் இவ்வளவு காலமா பிள்ளை இல்லாம இருந்திருக்கு. அப்ப இப்ப பிள்ளை பிறந்தது காரணம் தேவையான அளவுக்கு அவளுக்கு விசுவாசம் கிடைச்சதுனாலன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தவறு, வேதத்துக்கு விரோதமான போதனை. இன்னொன்னு பாக்குறோம், அவளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்பதெல்லாம் தேவனுடைய சுத்தத்தின் படி படி நடந்தது. அவ ஆண்டவரை நம்பினால், அவருடைய ஞானத்தில் நம்பினாள், போதும் என்ற மனதோடு அவள் வாழ்ந்து வந்தாள். தன்னுடைய வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு முறுமுறுப்பும் வாழ்க்கையில் இல்லாமல் தான் ஆண்டவருக்காக உழைத்தால், தீர்க்கதரிசிக்கு பணி செய்தால்னு பார்த்தோம். இங்கதான் என்னத்தை பார்க்கிறோம், விசுவாசம் அதை அந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் வெளிப்படையாக காட்டப்படுவதை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில இருக்குதுங்களா? சொன்னா யோசிச்சு பாருங்க, இருக்குதா நம்ம வாழ்க்கையில? தானியலுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சு! அவனை தூக்கி சிங்கத்தினுடைய குகையில போட்ட பொழுது அவன் விசுவாசம் அங்க வேலை செஞ்சுதான் இல்லையா? அதை ஏத்துக்கிட்டான். கஷ்டமான சூழ்நிலையை ஏத்துக்கிட்டான். கர்த்தர் மேல அவன் விசுவாசம் வைத்ததுனாலே ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை அடைத்து அவன் இறக்காமல் பார்த்து கொண்டான். வாழ்க்கை வந்து எப்பவுமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது. நல்லதும் நடக்கும், வலியும் வரும், பிரச்சனையும் வரும், சில ட்ராஜடிஸ் எல்லாம் கூட வாழ்க்கையில நடந்துடும். அது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். ஆனா ஆண்டவர் மேல உறுதியான நம்பிக்கைய அவருடைய வார்த்தையில் மேல் வைத்திருக்கிறவர்கள் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலும் என்ன செய்வாங்க? தங்களுடைய விசுவாசத்தை காட்டுவாங்க, நடைமுறையில காட்டுவாங்க. இப்படித்தான் விசுவாசம், மெய்யான விசுவாசம் வேலை செய்கிறது விசுவாசிகளின் வாழ்க்கையில். இதத்தான் வாழ்க்கையில நம்ம வேதத்துல வாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இதே விதத்துல தான் நம்ம விசுவாசம் செயல்படுவதை வாசிக்கிறோம். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்த சீலாவுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் விசுவாசம் செயல்பட்டது. இப்ப நாம கேட்க வேண்டிய கேள்வி, வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்தபடி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு போகாம இருக்கிற பொழுது விசுவாசிகள் என்று சொல்லுகிற நீங்க விசுவாசத்தை அது கிரியையில காட்டுறீங்களா? யாக்கோபு என்ன சொல்லுகிறான், கிரியைகள்ல விசுவாசம் காணப்படாவிட்டா அது செத்த கிரியையாயிருக்கும். உண்மையான விசுவாசத்தை நம்ம செயல்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்கணும். இந்த சுனாமிய பெண்ணுடைய வாழ்க்கை நமக்கு எதை காட்டுகிறது? அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று காட்டுகிறது. இந்த நேரத்துல கூட நம்ம விசுவாசம் பிரகாசம் அடையுமானால் செயல்களின் மூலமாக, அதுதான் கர்த்தருடைய சித்தம், அதுதான் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. இந்த நேரத்திலும் கூட நம்ம கிருபையிலும் தேவனுடைய ஞானத்திலும் வளர்த்து கொண்டு இந்த காலப்பகுதியிலும் கூட நம்முடைய விசுவாசத்துக்கு உரியவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசித்து அவளுக்கு நற்கிரியைகள் செய்து நாம் முன்னோக்கி போகிறவர்களாக இருந்தால் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது அர்த்தம். அது ஏன்? அவருடைய வாக்குறுதிகளை நாம் நம்பி செயல்படுவதனாலே அவருடைய சித்தம் நிறைவேறதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. அதே நேரம் இந்த முடிகிற நேரத்தில் இப்படியான ஒரு விசுவாசம் கிறிஸ்து மேல இல்லாமல் இருக்கிறவங்க, இது நீங்க சிந்திக்க வேண்டிய நேரம். இப்படி ஒரு விசுவாசமும் ஆண்டவர் மேல இல்லாம தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கையால உங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்கிறது? அந்த பெண் நம் முன்ன நிற்கிறாள், இந்த சுனாமிய பெண், எதை காட்டுவதற்கு? அவளுடைய தேவன், அவள் விசுவாசித்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், தன்னுடைய மக்களை தொடர்ந்தும் காக்கிறவர் என்பதை அது காட்டுகிறதா இல்லையா?
அந்த விசுவாசத்தை கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்க ஏன் வரக்கூடாது, அவரை நம்பி விசுவாசிக்க கூடாது? ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்திலும் கூட பல நாடுகளிலே பலவிதமான வித்தியாசமான நேரங்கள் இருக்கின்ற பொழுதும் எங்களோடு கூட எங்களை சரியான விதத்திலே ஆராதனை செய்யும்படியாக வழிநடத்தி எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசி இருக்கிறேன். இதையெல்லாம் தொடர்ந்து சிந்திக்கவும், எங்களுடைய விசுவாசத்தை பற்றி நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கவும், குறைபாடுகளை எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ளவும், ஒரு நிறைவான விசுவாச வாழ்க்கையை வாழவும் கூட நீர் கிருபை பாராட்டும். இன்று கூட நீர் எங்களை உம்முடைய வார்த்தையால் போஷித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்தும் கூட உம்முடைய சுத்தங்களை எங்கள் மத்தியில் நீர் நிறைவேற்றிக் கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக எல்லாம் நடக்க, நம் அநேக கிறிஸ்துவை விசுவாசிக்க, உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் உயர நீர் தயவு காட்ட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம் ஆமென்.